புரட்சிக்கு பிறகு. பத்திரிகையாளர்கள் காஸ்ட்ரோவை சூழ்ந்து கொண்டனர். இத்தனை சிறிய வயதில் இந்த மகத்தான வெற்றியை அடைந்திருக்கிறீர்கள், இப்போது எப்படி உணர்கிறீர்கள், உங்களுக்கு பயமாக இருக்கிறதா? மக்கள் உற்சாகத்துடன் ஓயாமல் கத்திக்கொண்டிருந்ததால் காஸ்ட்ரோவிற்கு அந்த பத்திரிகையாளரின் கேள்வி சரியாக கேட்கவில்லை. மற்றொரு முறை அவரை கேட்கச் சொல்லிய பிறகு உரத்த குரலில் பதிலளித்தார்.
இல்லை, எனக்கு எந்தவித பயமும் கிடையாது. தார் எதற்காக பயப்பட வேண்டும்? என்னிடம் போதிய தன்னம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறேன். இந்த மகத்தான வெற்றியின் காரணமாக முதல் முறையாக எனக்கு சிறிது பயம் ஏற்பட்டிருக்கிறது.
அந்த நிருபர் தொடர்ந்தார். பயம் கிடையாது, ஆனால் சிறிது கவலை மட்டும் இருக்கிறது, சரிதானே?
சரிதான்
என்றார் காஸ்ட்ரோ. புரட்சிப்படைகள் வெற்றிகரமாக ஹவானாவிற்குள் நுழையும் பொழுதே பாடிஸ்டா தனது மூட்டை முடிச்சுக்களை கட்டத் தொடங்கிவிட்டார். ஹவானாவிலிருந்து தப்பி ஓடுவதற்கு முன்பு காண்டில்லோ என்பவரை பெயரளவில் குடியரசுத் தலைவராக நியமித்தார். பிறகு ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் அமெரிக்காவிற்கு ஓடிவிட்டார். காஸ்ட்ரோவும் சேவும் கைகோர்த்து கொண்டு ஹவானாவை கைப்பற்றிவிட்டார்கள் என்ற செய்தியை கேட்டு அலறிய அந்த காண்டில்லோ வேறொரு நபரை தேடிப்பிடித்து அவரிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவரும் ஓடிவிட்டார்.
ஃபிடல், எனக்கு உடனடியாக ஓர் உதவி செய்யுங்கள்.
என்ன உதவி ஜே?
தாங்க முடியாத சோர்வால் நான் துவண்டு போயிருக்கிறேன். இந்த பயணம் முழுவதும் ஆஸ்த்மா என்னை விடாமல் படுத்தி எடுத்துவிட்டது. எனக்கு சிறிது ஓய்வு தேவை.
கியூபாவிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டராரா என்னும் கிராமத்தில் இருந்த ஒரு வீடு சேவுக்காக ஒதுக்கித் தரப்பட்டது. ஜனவரி 17 அன்று அந்த வீட்டிற்குள் நுழைந்தவர் மே மாதம் வரை அங்கேயே தங்கிவிட்டார். புதிய அரசாங்கத்தை காஸ்ட்ரோ ஏற்படுத்தி கொண்டிருந்த அதே சமயம் சே கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாக முடங்கி கிடந்தார். சே மீதான விமர்சனங்களும் மாறுபட்ட கண்ணோட்டங்களும் தோன்ற ஆரம்பித்ததும் அப்போதுதான். சே ஓய்வெடுக்க டராராவிற்கு சென்றது ஒரு சிலரிடையே பல கேள்விகளை எழுப்பியது.
எல்லாம் கிடக்க இவர் ஏன் திடுதப்பென்று ஓய்வெடுக்க வேண்டும்? ஒரு சொகுசான பங்களா ஏன் இவருக்காக ஒதுக்கித் தரப்பட வேண்டும்? இவர் என்ன அத்தனை முக்கியமானவரா? இவர் மட்டும்தான் முக்கியமானவரா?
இத்தனை கேள்விகளையும் கேட்டுவிட்டு முத்தாய்ப்பாக ஒரு விமர்சனத்தையும் வைத்தனர்.
என்னதான் இருந்தாலும் காஸ்ட்ரோ இவருக்கு மட்டும் இத்தனை செல்லம் கொடுக்கக்கூடாது.
சே அவர்களுக்கு தனது பதிலை சுடச்சுட அளித்தார்.
நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். சூதாட்ட விடுதிகளிலோ அல்லது கேபரே நடனங்களிலோ இரவுகளை கழித்ததால் எனக்கு இந்த நோய் வரவில்லை. புரட்சிக்காக என்னுடைய உடலால் தாங்கிக் கொள்ள முடிவதைக் காட்டிலும் அதிகமாக உழைத்ததால் தான் வந்தது.
உண்மையில் ஓய்வெடுப்பது என்றாலே சேவுக்கு வேப்பங்காய்தான். வியர்வை சொட்ட சொட்ட வேலை செய்யச் சொன்னால் செய்வார். காடுகளில் மலைகளில் ஏறச் சொன்னால் ஏறுவார். போர் முனையில் நிற்க வேண்டும் என்றால் நிற்பார். ஆனால் போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கச் சொன்னால் முகத்தை சுழித்துக் கொள்வார். ஆனால் இந்த முறை அவருக்கு வேறு வழி தெரியவில்லை. ஓய்வு வேண்டும் என்று கேட்டுவிட்டாரே தவிர உருப்படியாக ஓய்வெடுக்கவும் அவருக்கு தெரியவில்லை. போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கவில்லை அவர். பெயருக்குத்தான் ஓய்வு, பெயருக்குத்தான் அது தனி வீடு. மற்றபடி சே அங்கிருந்தபடி பணியாற்றி கொண்டுதான் இருந்தார்.
என்ன, இந்த முறை துப்பாக்கிக்கு பதிலாக ஆவணங்கள், அவ்வளவுதான் வித்தியாசம்.
கியூப அரசியல் கட்டமைப்பில் பல புதிய மாற்றங்கள் மலர்ந்தபோது அதன் பின்னால் இருந்தவர் சே என்பது பலருக்கு தெரியாது. காஸ்ட்ரோவின் ஒப்புதலின் பேரில் தான் தங்கியிருந்த வீட்டிலிருந்தே சில பணிகளை செய்ய ஆரம்பித்தார். அரசாங்க ஆவணங்களை பார்க்க ஆரம்பித்தார். நண்பர்களை டராராவிற்கு அழைத்து அவர்களோடு விவாதித்தார். அரசாங்கம் செயல்படுத்த வேண்டிய முக்கிய திட்டங்கள் குறித்த தனது கருத்துக்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். நாளடைவில் சே தங்கியிருந்த வீடு அரசாங்க அலுவலகமாக மாறியது.
இப்போதாவது ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடாதா
என்பார்கள் நண்பர்கள்.
ஓய்வெடுப்பதற்கு இதுவா நேரம்? செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன.
சே தனது அரசியல் நூல்களை எழுதத் தொடங்கியது இந்த காலகட்டத்தில்தான். கியூபாவின் அரசியல் உள் விவகாரங்களில் சே மிகுந்த ஆர்வத்துடன் பங்கெடுத்துக் கொள்ள ஆரம்பித்ததும் இந்த தருணத்திலிருந்துதான். கியூபா மாறிக்கொண்டிருந்தது.
இதுவரை கியூபாவிற்கு பரிச்சயமில்லாத ஒரு காரியத்தை செய்தார் காஸ்ட்ரோ. அரசாங்கத்தையும் மக்களையும் ஒரே கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தினார். அரசாங்கம் மக்களுக்காகத்தான் என்று புரிய வைத்தார். மக்களிடம் பேசினார்.
இனி கியூபாவில் யாரும் இரத்தம் சிந்தத் தேவையில்லை. அதற்கான அவசியமும் இல்லை. இது மக்களுடைய புரட்சி. வெற்றி பெற்றிருப்பது மக்கள்.
செய்வதற்கு நிறைய வேலைகள் இருந்தன. உடனடி தேவை, நீண்டகாலத் தேவை என்று ஒவ்வொன்றாக பட்டியல் போடத் தொடங்கினார் காஸ்ட்ரோ. மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், பாதுகாப்பு எல்லாமே தாறுமாறாக கிடந்தன. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சரி செய்தாக வேண்டும்.
பலமான ஓர் அரசாங்கம் அமைக்கப்பட்டால்தான் எல்லாம் சாத்தியப்படும்.
புரட்சிக் குழுவுக்கு அடுத்தபடியாக கியூபாவில் அப்போது செல்வாக்கு பெற்றிருந்த அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சி. அவர்களுடன் கூட்டுச் சேர்ந்து விட வேண்டும் என்பது புரட்சியாளர்களின் விருப்பம். ரால் காஸ்ட்ரோ, சே குவேரா இருவரின் விருப்பமும் அதுதான். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியோ காஸ்ட்ரோவின் புதிய அரசை அங்கீகரிக்கவில்லை. இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள் பலர் காஸ்ட்ரோவிற்கு நன்று பரிச்சயமானவர்களே. காஸ்ட்ரோ யோசித்தார். கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைவதில் அவருக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது. தலைமை சரியில்லை என்பதற்காக ஒட்டுமொத்த கட்சியையும் நிராகரித்து விடுவதில் அவருக்கு விருப்பமில்லை. பேசி பார்த்தார். காஸ்ட்ரோவின் புதிய அரசாங்கத்துடன் இணைவதில் அவர்களுக்கு எந்தவித தடையும் இல்லை. ஒன்றைத் தவிர,
உங்களது புரட்சிக்குழு வெற்றி பெற்றதில் மகிழ்ச்சி. ஆனால் உங்களிடம் ஒரு குறை உள்ளது. அதனால்தான் உங்களோடு இணைவது குறித்து எங்கள் தலைமை இதுவரை முடிவு செய்யவில்லை என்றார்கள் வழக்கம் போல். எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள்
என்றார் காஸ்ட்ரோ. இந்த நிமிடம் வரை நீங்கள் உங்களை ஒரு கம்யூனிஸ்டாக அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. உங்களது போராட்டம் மார்க்சிய லெனினிய பாதையிலான போராட்டம் என்று அறிவிக்கவும் இல்லை.
காஸ்ட்ரோ பொறுமையுடன் பதிலளித்தார். உங்களது கேள்வி மிக நியாயமானதே. இது ஒரு கம்யூனிஸ்ட் போராட்டம் என்று நான் முன்னரே அறிவித்திருப்பேன். சியாரா மிஸ்திராவிலேயே அறிவித்திருப்பேன். அல்லது நகருக்குள் நுழைந்த மறுகடமே அறிவித்திருப்பேன். ஆனால் அவ்வாறு நான் பிரகடனப்படுத்தியிருந்தால் எந்த அளவுக்கு மக்கள் நம்பக்கம் சாய்ந்திருப்பார்கள்? புரட்சிப்படைக்கு இப்படி ஒரு வரவேற்பை அளித்திருப்பார்களா? இணைந்து போராடியிருப்பார்களா? உண்மையில் கம்யூனிசம் என்ற சொல்லை கேட்டு பயப்படுபவர்கள்தான் இங்கு அதிகம். அது மட்டுமல்ல, ஒருவேளை நாம் கம்யூனிஸ்ட் என்று தெரிந்திருந்தால் அமெரிக்கா நம்மை முழு வீச்சோடு எதிர்க்க முன்வராதா? ஏகாதிபத்திய சக்திகள் ஒன்றிணைந்து விட்டால் அவர்களை எதிர்ப்பதற்கான பலம் நம்மிடம் இருக்க வேண்டுமல்லவா?
காஸ்ட்ரோவின் வாதத்திலுள்ள உண்மையை ஒப்புக்கொள்வதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. இந்த பிரச்சினைக்கு காஸ்ட்ரோ அளித்த தீர்வு அவர்களை திகைக்க வைத்தது.
நாம் முதலில் மக்களுக்கு கம்யூனிசம் என்றால் என்ன, மார்க்சியம் என்றால் என்ன, லெனினிசம் என்றால் என்ன என்று கற்றுத்தர வேண்டும். ஆனால் நாம் கற்றுக் கொடுப்பது கம்யூனிசம், மார்க்சியம், லெனினிசம் என்று அவர்களுக்கு தெரியக்கூடாது.
சே குவேராவிற்கு இந்த யோசனை பிடித்து போனது.
எனக்கு தெரிந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்க நான் தயார்
என்றார் சே. உடனடியாக பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டது.
வரலாற்று பொருள் முதல்வாதம், வர்க்கப் போராட்டம், ஏகாதிபத்திய எதிர்ப்பு, காலனி ஆதிக்கம் போன்ற சித்தாந்த பதங்களை பயன்படுத்தாமல் அவர்களுக்கு புரியும்படியாக பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. விவாதங்கள், கருத்தரங்குகள் நடத்தப்பட்டன. சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்பட்டன. காஸ்ட்ரோ, சே குவேரா மற்றும் சிலர் ஆசிரியர்களாக மாறினர். கியூபாவை வளர்க்க வேண்டிய உந்து சக்தி மார்க்சியம்தான் என்பதில் காஸ்ட்ரோ தெளிவுடன் இருந்தார். அதே சமயம் இன்ன பிற துறைகளை பற்றிய அறிவும் தெளிவும் தேவை என்பதில் அவர் குறியாக இருந்தார். கியூபாவின் பொருளாதாரம் வேக வேகமாக சரிந்து கொண்டிருந்தது. சர்க்கரை மட்டும் இல்லாமல் போயிருந்தால் நிலைமை என்னவாகியிருக்கும் என்று ஒருவராலும் யூகிக்க முடியாது. ஏற்றுமதி என்று எடுத்துக்கொண்டால் நாட்டின் 80% ஏற்றுமதி சர்க்கரைதான். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் சே தெளிவாக இருந்தார். திடீரென்று பிரம்மாண்டமான தொழிற்சாலைகளை கட்ட முடியாது. தெரியாத புரியாத துறைகளில் மூக்கை நுழைக்க முடியாது. கையில் உள்ளதை வைத்துதான் பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும். அப்படி செய்வதுதான் சரியானதும் கூட. சேவின் இலக்கு விவசாய சீர்திருத்தம். குறைவான முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்க வேண்டுமானால் கரும்புகள் அத்தியாவசியம். பாடிஸ்டாவின் ஆட்சியிலும் இதே கரும்புகள்தான் விளைந்தன. ஆனாலும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவில்லை. ஏன்?
காரணம் கரும்பு தோட்டங்கள் விவசாயிகளின் கையில் இல்லை. உழைப்பவர்களிடம் நிலம் இல்லை. கூலி மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கப்படும். பெரும் பண்ணையாளர்களும் அமெரிக்க நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தனர். இவர்கள் அரசாங்கத்திற்கு மிகவும் வேண்டியவர்களாக இருந்ததால் முறைப்படி எந்தவிதமான வரியும் இவர்களிடமிருந்து கிடைக்காது. சே யோசித்தார். கரும்புகளின் மூலம் கிடைக்கும் வருமானம் அரசாங்கத்தை வந்தடைய வேண்டுமானால் இந்த பெரு முதலாளிகளையும் அமெரிக்க நிறுவனங்களையும் விரட்டி அடிக்க வேண்டும். சேவின் யோசனையை கேட்டவுடனே அவரது நண்பர்கள் தங்களது அச்சத்தை வெளிப்படுத்தினர். நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் இவர்களை எப்படி அப்புறப்படுத்துவது?
அவர்களாக போக மாட்டார்கள், விலகிக்கொள்ளுங்கள் என்று நாம் தான் அவர்களிடம் சொல்ல வேண்டும்.
இத்தனை ஆண்டுகள் இருந்து சுகங்களை அனுபவித்தவர்கள் போ என்றால் போய்விடுவார்களா?
போக வேண்டும்.
போக மறுத்தால்?
வெளியேற்றிவிட வேண்டியதுதான், தேவைப்பட்டால் பலவந்தமாக.
தனது திட்டங்களை அடுத்தடுத்து உற்சாகமாக விவரிக்கத் தொடங்கினார் ஜே.
கரும்பு உற்பத்தியை உடனடியாக பெருக்க வேண்டும். சிறு நிலங்கள் வைத்திருப்பவர்களுக்கு அந்த நிலங்கள் சொந்தமாக வேண்டும். சும்மா கிடக்கும் தரிசு நிலங்களை பயன்படுத்திக் கொள்ளும்படி மக்களை ஊக்கப்படுத்த வேண்டும்.
சேவின் அடுத்த கட்ட நடவடிக்கை இறக்குமதியை குறைத்து கொண்டது. குறிப்பாக தானியங்கள் பெரிய அளவில் இறக்குமதி செய்யப்படுவதை தவிர்க்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். மாறாக அந்த தானியங்களை கியூபாவிலேயே விளைவிக்கலாம் என்றார். நிலச்சீர்திருத்தம் தொடங்கப்பட்டது. சேவின் கனவை காஸ்ட்ரோ நிறைவேற்றி காட்டினார். அமெரிக்காவை துல்லியமாக குறிவைத்து தாக்கினார். மே 1959 அமெரிக்க சர்க்கரை ஆலைகளுக்குச் சொந்தமான லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை பறிமுதல் செய்தார். மிக முக்கியமாக யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலங்கள் பிடுங்கப்பட்டன. சே குவேராவிற்கு கொள்ளை ஆனந்தம். லத்தீன் அமெரிக்காவையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் யுனைடெட் ஃப்ரூட்டின் கொட்டத்தை சிறிதளவிற்காவது அடக்க முடிந்ததில் அவருக்கு பரம திருப்தி. யுனைடெட் ஃப்ரூட் என்றில்லை, எந்த ஒரு அமெரிக்க நிறுவனமும் நியாயமான தொகையை செலுத்தி நிலத்தை முறைப்படி வாங்கிக் கொண்டதில்லை. எல்லாமே அடிமாட்டு விலையில் ஏமாற்றி வாங்கப்பட்டவை.
நீங்கள் என்ன விலை கொடுத்து வாங்கினீர்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு நஷ்டஈடு அளிக்க ஏற்பாடு செய்கிறேன். உடனடியாக இடத்தை காலி செய்யுங்கள்
என்றார் ஜே. இதன் தொடர்ச்சியாக காஸ்ட்ரோ அமெரிக்க எண்ணெய் நிலையங்கள், தொலைபேசி நிறுவனம், வங்கிகள் அனைத்தையும் அரசுடமையாக்கினார். கிட்டத்தட்ட 850 மில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்துக்கள் அரசுடமையாக்கப்பட்டன. அமெரிக்கா அலறியது. இதுவரை ஏகபோகமாக அவர்கள் அனுபவித்து வந்த நிலத்தை காஸ்ட்ரோவும் சேவும் திடீரென்று பறித்து கொண்டதை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இதுவரை தன் விருப்பத்திற்கு கியூபர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த அமெரிக்க நிறுவனங்கள் பெட்டியை தூக்கிக் கொண்டு வெளியேறின. நிலச்சீர்திருத்தத்தை தொடர வேண்டாம் என்று கியூபாவை எச்சரித்தது அமெரிக்கா. ஆனால் காஸ்ட்ரோ அந்த எச்சரிக்கையை கண்டுகொள்ளவே இல்லை. தொடர்ந்து முன்னேறிய காஸ்ட்ரோ ஓரியண்ட் மாகாணத்தில் உள்ள 80,000 ஏக்கர் நிலத்தை நாட்டுடமையாக்கினார். அமெரிக்கர்கள் நடத்தி வந்த உல்லாச விடுதிகளிலிருந்து பாதி வருமானம் அரசாங்கத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஹவானா பல்கலைக்கழகத்தில் நிரம்பியிருந்த பாடிஸ்டாவின் ஆட்கள் விரட்டப்பட்டனர். தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணம் வசூலித்து வந்த மின்சாரத்துறை சீர் செய்யப்பட்டது. சேவின் கனவு நிறைவேறியது. அரசுடமையாக்கப்பட்ட நிலங்கள் விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. 200,000 மக்களுக்கு நிலமும் வீடுகளும் கிடைத்தன. நில வாடகை பாதியாக குறைக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள் வீடு கட்டிக்கொள்ள ஊக்கப்படுத்தப்பட்டனர். அமெரிக்காவால் சற்றும் சகித்து கொள்ள முடியவில்லை. கியூபா ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறி வருவதைக் கண்டு திடுக்கிட்டது. கியூபாவிலிருந்த அமெரிக்க தூதரகம் இழுத்து மூடப்பட்டது. அமெரிக்க தூதர் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டார். முதல் முறையாக அமெரிக்கா ஃபிடல் காஸ்ட்ரோவையும் சே குவாராவையும் உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கியது. சேவை அழைத்து பேசினார் காஸ்ட்ரோ.
அமெரிக்க நிறுவனங்களை காலி செய்தாகிவிட்டது. வேண்டிய மட்டும் அவர்களை சீண்டியாகிவிட்டது. இனி அமெரிக்கா சும்மா இருக்காது. நம்முடைய அடுத்த பணி இராணுவத்தை பலப்படுத்துவதுதான். அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன்
என்றார் ஜே. இராணுவ வீரர்களில் பெரும்பாலானோர் விவசாயிகள், போதிய பயிற்சியற்றவர்கள், கல்வியறிவும் கிடையாது. சொல்வதைச் செய்ய மட்டுமே அவர்கள் பழக்கி வைக்கப்பட்டிருந்தனர். இவர்களை முற்றிலுமாக மாற்ற வேண்டியது அவசியம். புதிய அரசாங்கத்தை நிறுவிவிட்டால் மட்டும் போதாது. எந்தவித அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாமல் அரசாங்கம் இயங்க வேண்டுமானால் இராணுவம் தனது வேலையை உருப்படியாகச் செய்ய வேண்டும். இராணுவ சீரமைப்பு பணியை உடனடியாக முடுக்கிவிட்டார் சே. இராணுவ வீரர்களை ஒன்று திரட்டி அவர்களிடம் உரையாடினார். இராணுவத்திடமிருந்து அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறது என்று அவர்களுக்கு புரிய வைத்தார்.
அசட்டையாக இருந்துவிடக்கூடாது, எப்போதும் போருக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்
என்றார் சே. இராணுவ வீரர்களுக்கு கல்வியறிவு, தொழில்நுட்ப அறிவு இரண்டும் அவசியமென்றார். சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் வேண்டியதைச் செய்தார். அவர்களுக்கு தேவையான பாடத்திட்டங்களை வகுத்துக் கொடுத்தார். புரட்சிகர பள்ளிகள் உருவாக்கப்பட்டன, பயிற்சிக் கூடங்கள் நடத்தப்பட்டன. இராணுவம் வெற்றிகரமாக சீரமைக்கப்பட்டது. பிறகு நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் சே தெரிவித்த ஒரு கருத்து மிக முக்கியமானது.
இராணுவ தயாரிப்பிற்கு செலவிடப்படும் உழைப்பு வீணான உழைப்பு, அதில் கொட்டப்படும் மூலதனம் வீணான மூலதனம். துரதிருஷ்டவசமாக நாம் அதை செய்தாக வேண்டியிருக்கிறது. ஏனெனில் வேறு சிலர் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு படைவீரன் என்கிற முறையில் மிக நேர்மையாகச் சொல்கிறேன், தேசிய வங்கியின் பெட்டகத்திலிருந்து வெளியே செல்லும் பணத்தில் என்னை மிகவும் வேதனைப்படுத்தும் பணம் ஏதாவது ஓர் ஆயுதம் வாங்க பயன்படுத்தப்படும் பணம்தான்.
ஹில்டாவின் அனுமதியுடன் சக போராளியான அலைடா மார்ச்சை சே மணந்திருந்தார். நான்கு குழந்தைகளுக்கு அப்பாவாகவும் மாறியிருந்தார். கியூப குடியுரிமையும் இவருக்கு முன்னரே வழங்கப்பட்டிருந்தது. தொழில் அமைச்சராகவும் இவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார். பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று இவருக்கு வண்டி வண்டியாக கனவு இருந்தது. கூடுதலாக கியூபாவின் வங்கித் தலைவராகவும் பொறுப்பேற்றிருந்தார். பணத்தாளில் சே என்று கையெழுத்திடும் அதிகாரம் இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. தொழிலமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது கூட பரவாயில்லை, வங்கித் தலைவராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டது எப்படி? இவர் என்ன பொருளாதார மேதையா? கியூப மத்திய வங்கியின் தலைவர் என்பது லேசுப்பட்ட பதவியா? பிறகு எப்படி இவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டது? ஒரு சாமானியனுக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் தெரியுமோ அந்த அளவிற்குத்தான் சேவுக்கும் பொருளாதாரம் தெரியும். மார்க்சியம் லெனினியம் தெரிந்த அளவிற்கு கூட அவருக்கு பொருளாதாரம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் காஸ்ட்ரோ சேவைத்தான் தலைவராக தேர்ந்தெடுத்தார். காரணம், அவருக்கு சேவிடம் இருந்ததைப் போன்ற நம்பிக்கை வேறு எவரிடமும் இல்லை. பொருளாதாரத்தை கரைத்து குடித்த பலர் கியூபாவில் இருந்தனர். ஆனால் அவர்களை நம்பி அத்தனை பெரிய பதவியை வழங்க காஸ்ட்ரோவிற்கு மனமில்லை. அவசரப்பட்டு வேறு யாரையாவது நியமித்துவிட்டால் பிறகு நாடே குட்டிச்சுவராகிவிடும். தவிரவும் அமெரிக்காவிற்கு பயப்படாத, அமெரிக்காவிற்கு விலை போகாத ஒரு நபர் அவருக்கு தேவைப்பட்டார். சேவை தவிர இதற்கு வேறு யார் தகுதியானவராக இருக்க முடியும்? புதிய பதவி சேவிடம் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நியாய விலைக் கடையில் வரிசையில் நின்று பொருட்கள் வாங்கினார். அலுவலகக்காரை அலுவலகப் பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவார். எங்காவது செல்ல வேண்டுமானால் நடந்தே போவார். அவசரமென்றால் பேருந்து. நிலச் சீர்திருத்தம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தது. கூடவே இராணுவச் சீர்திருத்தமும். இனி பொருளாதாரம் நிலை பெற்றுவிடும் என்று சே நினைத்து கொண்டிருந்த அதே சமயம் அமெரிக்கா தனது முதல் முக்கிய தாக்குதலை தொடங்கியது. கியூபாவிற்கு அமெரிக்கா கொடுத்த முதல் பதிலடி சர்க்கரை இறக்குமதியை நிறுத்திக் கொண்டதுதான். கியூபாவிலிருந்து யாரும் சர்க்கரை வாங்கக்கூடாது என்ற கண்டிப்பான கட்டுப்பாட்டை அமெரிக்கா விதித்தது. அமெரிக்கா மட்டுமல்ல, பிற நாடுகளும் கியூபாவிடமிருந்து சர்க்கரை கொள்முதல் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டது. முதலில் சர்க்கரையில் தொடங்கிய கட்டுப்பாடு பொருளாதார தடையாக விரிவடைந்தது. கியூபாவிலோ சர்க்கரை பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. அமோக விளைச்சல். நிலம் கிடைத்த மகிழ்ச்சியில் விவசாயிகள் அனைவரும் கரும்பு விளைச்சலில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அமெரிக்காவின் இந்த திடீர் சர்க்கரை கட்டுப்பாடு அவர்களை அப்படியே புரட்டி போட்டது. கிட்டத்தட்ட 700,000 டன் சர்க்கரை கொள்முதல் செய்யப்படாமல் சியாரா மிஸ்த்ரா மலைக்கு போட்டியாக குவிந்து கிடந்தது. கியூபாவின் எதிர்காலம் பூதகரமான கேள்விக்குறியாக மாறியது. கியூபாவின் பொருளாதாரத்தை எப்படி தூக்கி நிறுத்தலாம் என்று யோசித்துக்கொண்டே
தனது உலகச் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் சே. 1959 ஜூன் மாதம் முழுவதும் பல நாடுகளுக்குச் சென்று வந்தார். கெய்ரோ, ஜப்பான், இக்கோஸ்லோவியா, இலங்கை, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், சூடான், மொராக்கோ என்று அவரது பயணம் நீண்டது. இந்தியாவுக்கும் வருகை தந்தார். தாஜ்மஹால் சென்றார். கல்கத்தா பயணித்தார். சில தொழிற்சாலைகளையும் அணைக்கட்டுகளையும் சுற்றி பார்த்தார். நேரு அளித்த விருந்தில் பங்கெடுத்து கொண்டார். வெனிசுலாவில் சோவியத் யூனியன் அறிவியல் கண்காட்சி ஒன்றை நடத்தி கொண்டிருந்தது. கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் சோவியத் துணை பிரதமர் அனஸ்டாஸ் மிக்காயன். கியூபாவின் சார்பாக சே குவேரா இந்நிகழ்ச்சியில் வரவேற்கப்பட்டிருந்தார். மிக மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த கண்காட்சி. கண்காட்சி குறித்து அனைத்து விவரங்களையும் குறித்து வைத்துக் கொண்டார் சே. கியூபாவிலும் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். உடனே அனஸ்டாஸ் மிக்கோயனிடம் தனது விருப்பத்தை வெளியிட்டார். கியூபாவில் நடக்கப் போகும் கண்காட்சியையும் அவர்தான் தலைமை தாங்கி திறந்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். 1960 அனஸ்டாஸ் மிக்கோயன் கியூபா சென்றார். காஸ்ட்ரோ விமான நிலையம் சென்று அவரை வரவேற்றார். கண்காட்சி சிறப்பாக நடந்து முடிந்தது. சே மிக்கோயனை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். இருவருக்கும் இடையே வெகு இயல்பாக நட்பு மலர்ந்தது. சே மிக்கோயன் நட்பு கியூபா சோவியத் நட்பாக விரிவடைந்தது. சே குவேராவை சோவியத்திற்கு வருமாறு மிக்கோயன் அழைப்பு விடுத்தார். அவரது அழைப்பை ஏற்று சோவியத் சென்றார் சே. அவரால் நம்ப முடியவில்லை. சோவியத் மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு அவரை வரவேற்றனர். அவர் செல்லும் இடமெல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டனர். தொழிற்சாலைகளுக்கு சென்றபோது தொழிலாளர்கள் அவரை கட்டி தழுவிக் கொண்டனர். புரட்சிப்படை வெற்றி பெற்று ஹவானா நுழைந்தபோது அவருக்கு எத்தகைய வரவேற்பு அளிக்கப்பட்டதோ அதே போன்ற வரவேற்பு சோவியத் மண்ணிலும் கிடைத்தது. இது சே எனும் தனிப்பட்ட தலைவருக்கு கிடைத்த வரவேற்பு என்று சொல்வதை விட ஏகாதிபத்திய முதலாளித்துவ எதிர்ப்புக்கு கிடைத்த வரவேற்பாக ஏற்றுக்கொள்வது பொருத்தமாக இருக்கும். எத்தனையோ நாடுகளை சுற்றி வந்திருந்தாலும் சேவை மிகவும் கவர்ந்த ஒரு நாடாக இருந்தது சோவியத் யூனியன்.
சோவியத் யூனியன் இல்லாத ஓர் உலகம் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே முடியவில்லை
என்று வியந்திருக்கிறார் மிக்கோயன். மிகச் சரியான நேரத்தில் கியூபாவிற்கு உதவ முன்வந்தார். கியூபாவிடமிருந்து சர்க்கரையை வாங்கிக் கொள்ள சோவியத் சம்மதிக்கும் என்ற உறுதிமொழியை வழங்கினார். அதே காலகட்டத்தில் சோவியத்தில் சர்க்கரை வறட்சி ஏற்பட்டிருந்தது. கியூபாவிடமிருந்து சர்க்கரையை கொள்முதல் செய்தால் இரு நாடுகளுக்கும் அது பயனளிக்கும். எனவே சோவியத் அரசு இதற்கு கட்டாயம் சம்மதிக்கும் என்றார் மிக்கோயன். சோவியத் அரசு சம்மதித்தது. கியூபாவிடம் தேங்கிக் கிடக்கும் சர்க்கரையை கொள்முதல் செய்து அதற்கு விலையாக 80% பொருளும் 20% டாலரும் அளிக்க சோவியத் முன்வந்தது. கியூபா அரசு கேட்டுக்கொண்டதற்கிணங்க 100 மில்லியன் டாலரை நீண்டகால கடனாக அளிக்கவும் சோவியத் முன்வந்தது. கியூபாவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது.